முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலில் இருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலி ஆக்குவேன். நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 29-39 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிலையாதையும் மனாசேயையும் கடந்து கிலையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அமோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சி செய்தார். நீர் அமோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அமோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபேல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அமோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அமோனியரை உங்களுக்காக பழி வாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து என் கண்ணிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
கடவுளே, உமது திருகுணம் நிறைவேற்ற இதோ வருகின்றே. என் கடவுளே, உமது திருகுணம் நிறைவேற்ற இதோ வருகின்றே. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் துறக்கும்படி செய்தே. எனவே இதோ வருகின்றே. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றே. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றே. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே. நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே, நீர் இதை அறிவே. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருள்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார், மற்றவர்களோ அவர்களுடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அப்பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அக்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்கப்பெற்றோர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கு வழியில் செல்கிறார், அவர் அடிபட்டு விடுகிறார். உடனடியாக நாம் என்ன செய்வோம்? அவரை அழைத்து அவருடைய புண்ணிற்கு கட்டுகளை போட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். நாம் முதலிலே முதல் உதவி செய்வோம், பிறகு சிகிச்சை கொடுப்போம். இது நமக்கு நேர்ந்தாலும் பல நேரங்களிலே இதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அடிபட்ட இடத்தில் மீண்டும் அடிபடாமல் இருப்பதற்காக நாம் தற்காப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் உடல் வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காயங்களுக்கு நாம் மருந்து போட்டு அல்லது சிகிச்சை செய்து குணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த காயங்களை நாம் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்களை நாம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாம் அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்களை அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனக்காயங்களை நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? மனதில் படும் காயம் என்பது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இன்று கருதப்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய காயத்தை விட மிகவும் கொடியது இந்த மனதில் இருக்கக்கூடிய காயம். காரணம், இது வெளியில் தெரியாவிட்டாலும் இது உள்ளிருந்து அந்த மனிதனை மிக மிக மோசமான விளைவுகளுக்கு தள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் இந்த மனக்காயங்களை தூக்கி சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலை, மனதை, நம்முடைய செயல்பாடுகளை இந்த மனக்காயங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலே மனபாரத்தை வைத்து கொண்டு அதை யாரிடத்திலாவது இறக்கிவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார் என்றால், மனது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார் என்றால், அவரிடத்திலே காது கொடுத்து கேட்பதற்கு கூட இன்று மனிதர்கள் பல நேரங்களிலே இருப்பதில்லை. அப்படி கேட்டாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், இது சிறிய விஷயம், இதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, அல்லது இந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை பார், காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்றெல்லாம் நாம் பல்வேறு விதமான அறிவுரைகளை, அவருடைய மனக்காயம் என்ன என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த எமோஷனல் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய இந்த மனக்காயம் அல்லது இந்த உணர்ச்சி காயத்தை பல நேரங்களிலே நாம் குணமாக்காமலேயே அதை அமைக்கி வைக்கக்கூடியவர்களாக, காயத்திற்கு காரணம் என்பது என்ன என்பதை கூட உணர்ந்து கொள்ளக்கூட முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய நிலைமை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் பொருள்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு சாதாரணமாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை இவர் மற்றவரிடத்தில் சொல்கிற போது, இதெல்லாம் சிறிய விஷயம், இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது, அல்லது இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டும், இந்த மன அழுத்தத்தில் என் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நாம் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மன அழுத்தம் என்பது அல்லது இந்த எமோஷனல் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய இந்த உணர்ச்சி காயங்கள் என்பது மிகவும் மிகவும் வேதனைக்குரியதாக அல்லது ஒரு மனிதனை தன்னுடைய செயல்பாடுகளிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதைதான் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒருவனுடைய உடல் காயத்தை மிக சுலபமாக நாம் ஆற்றிவிடலாம், ஆனால் மனக்காயத்தை ஆற்றுவது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. காரணம், அவனுடைய உள் உணர்வு எதை சொல்கிறதோ அதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் கேட்க செவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே இந்த உளவியலாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலருடைய மனக்காயங்கள் என்பது குணப்படுத்தாமலேயே அவர்கள் மன அழுத்தத்திலே இருந்து கொண்டு அவர்களுடைய மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ளாமலே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிலர் இந்த மனக்காயங்களை உள்ளுக்குள் வைத்து கொண்டு மற்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களால் எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது. காரணம், அவருடைய மன அழுத்தம் அல்லது மன சிந்தனைகள் அந்த காரியத்தை விட்டு மற்ற காரியத்திலே கவனம் செலுத்துவதை பல நேரங்களிலே தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணமாக சொல்வார்கள் உலங்கி உளவியலாளர்கள், ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நெருப்பை அணைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மாறாக அந்த நெருப்பை ஒரு மணலை கொண்டு நாம் மூடுகிற போது அந்த நெருப்பு மீண்டும் சிறிய காற்றிலே மீண்டும் பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனக்காயங்கள் அப்படிப்பட்டது தான். மனக்காயங்கள் பல நேரங்களிலே நாம் அதை அணைத்து விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது பல நேரங்களிலே நாம் அதை சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பல நேரங்களிலே அதை அமைக்கி வைத்து கொண்டு அது சிறிய பிரச்சனையாக இருக்கிற போது அது பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய அளவிற்கு இன்று நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடல் காயத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இன்று மனக்காயத்திற்கு பல நேரங்களிலே நாம் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட காயங்கள் உள்ளவர்கள் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்தித்து அவர்கள் மிகவும் மோசமான நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இப்பாத்தா என்று சொல்லக்கூடிய நீதி தலைவர் மிகவும் சிறந்தவர். அவர் தான் அளித்த வாக்குறுதிக்காக தன்னுடைய மகளை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நச்செய்தி வாசகத்திலே அரசர் ஒரு விருந்துக்காக தன்னுடைய நண்பர்களை உறவினர்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் வரேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருமணத்தின் அன்று யாருமே வருவதற்கு தயாராக இல்லை. இந்த அரசர் இவர்களுக்கு உறவு பணியாளர்களை எல்லாம் அனுப்பி அவர்களை எல்லாம் அழைத்து வர சொல்கிறார். ஆனால் இவர்கள் எல்லோரும் அந்த திருமணத்தை கண்டுகொள்ளாமல் எனக்கு இந்த வேலை இருக்கிறது அல்லது அந்த வேலை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேலைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் அந்த பணியாளர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த அரசர் மேல் கோபத்தை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது மனக்காயத்தினால் ஆகக்கூடிய ஒரு செயல்பாடாக இன்றைச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த இப்தா என்று சொல்லக்கூடிய நீதி தலைவர் தன்னுடைய மகளையே கொலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியிலே வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை எல்லாம் இந்த அரசர் கொலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். வார்த்தைகளை காப்பாற்றுவது என்பது எல்லா நேரங்களிலும் பல நேரங்களில் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே இந்த மன காயங்களில் நாம் அமுங்கி இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த முதல் வாசகத்தை நன்றாக சிந்தித்தோம் என்றால், இப்தா மக்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நீதி தலைவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இப்தா மக்களுக்கு தோல்வி இல்லாத ஒரு வெற்றியை பெற்றுத்தந்தாலும் தன்னுடைய மகளுக்கு ஒரு தோல்வியை தரக்கூடியவராக இருக்கிறார். நான்கு விதமான விஷயங்களை இந்த இப்தாவை பற்றி இந்த விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் வலிமை மிக்க ஒரு போர் வீரராக இருக்கிறார். இந்த இப்தா ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு போர் வீரராக இருந்து அந்த அம்மோனியர்களை எல்லாம் அடித்து துரத்தி அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் வேண்டுதல் செய்கிறார், நான் வெற்றி பெற வேண்டும், நான் வெற்றி பெற்றால் என்னுடைய ஊருக்குள் என்னுடைய வீட்டு வாசலிலிருந்து யார் முதலில் வருகிறார்களோ அவர்களை நான் பள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வலிமை மிக்க வீரனாக இருக்கிறார். இப்தா ஒரு விலை மாதியினுடைய மகனாக இருக்கிறார். மூன்றாவதாக சொல்லப்படுவது, சகோதரர்களால் விரட்டப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவராக இருக்கிறார் இந்த இப்தா. நான்காவதாக, இவர் ஊதாரிகளோடு சுற்றி திரிந்தவராக இருக்கிறார். இந்த நான்கு விதமான சிந்தனைகளை அல்லது விமர்சனங்களை இந்த முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இப்தா தன்னுடைய கோபத்திலே விரக்தியிலே, அதாவது தான் ஒரு யாருக்கு பிறந்தவர் என்று தெரியாத ஒரு விரக்தியிலே அல்லது கோபத்திலே தன்னுடைய சகோதரர் விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனிமையிலே இவர் வாழ்கிற போது, ஒரு அனாதை உணர்வோடு இவர் வாழ்கிற போது, யாராவது எனக்காக இருக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு மனநிலையின் ஒரு அழுத்தத்திலே இவர் வாழக்கூடியவராக இருப்பதாக இன்றைய விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவருக்கு குடும்பத்திலும் காயம், சமூகத்திலும் காயம் என்று சொல்லி இந்த காயங்கள் இவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் என் நச்சரிவாசன் நாம் பார்க்கிறோம், அரசர் மேல் இருந்த கோபத்திலே, என்ன கோபம் என்று தெரியவில்லை, ஆனால் அரசர் மேல் இருந்த கோபத்திலே இந்த உறவினர்கள் சமூகத்திலே அந்த அரசருடைய திருவிருந்து அந்த பங்கில் அந்த ஒரு திருமணத்திற்கு பங்கு கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த அப்பாவி பணியாளர்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்நச்சரம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த அரசர் மேல் இருந்த கோபத்தில் இந்த பணியாளர்கள் எல்லோரையும் பலியிடக்கூடியவராக, பலியிட செய்யக்கூடியவராக அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை விவேகானந்தர் தன்னுடைய வாழ்விலே தன் இரண்டு சீடர்களோடு நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி விவேகானந்தரை பின்தொடர்ந்து விவேகானந்தரை இல்லாது பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரண்டு சீடர்களுக்கும் மிகவும் கோபமாக வருகிறது. ஏன் நம்முடைய தலைவரை, நம்முடைய நம்முடைய குருவை இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு இந்த பெண்மணி திட்டிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி இந்த இரண்டு சீடர்களும் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் எந்த விதமான கோபம் படவில்லை, பொறுமையாக நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். சிறிது நேரத்திலே அந்த பெண்மணி கத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடக்கூடியவராக இருக்கிறார். அந்த இரண்டு சீடர்களும் அந்த விவேகானந்தத்தில் கேட்கிறார்கள், உங்களை இல்லாத புல்லாத வார்த்தைகளை எல்லாம் அந்த பெண்மணி பேசிய போது நீங்கள் ஏன் கோபப்படவில்லை என்று சொல்லி கேட்டபோது அந்த விவேகானந்தர் சொல்கிறார், எந்த வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அந்த பெண்மணி சொன்ன எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பல நேரங்களிலே எல்லோரும் இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நான் எதை ஏற்றுக்கொள்கிறேனோ அதுதான் என்னுடைய மனதிற்குள் அல்லது என்னுடைய செயல்பாடுகளுக்குள் செல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் அந்த பெண்மணி சொன்ன எந்த விதமான வார்த்தைகளையும் என்னுடைய உள்ளத்திலோ மனதிலோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் எனக்கு எந்த விதமான விருப்பு உணர்வும் அந்த பெண்மணி மீது வரவில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், பல நேரங்களிலே பலர் நம்மை பற்றி பேசுகிற போது, நம்மை பற்றி இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்கிற போது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் விவேகானந்தர் என்று சொல்கிறார், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் நாம் நமக்குள் எடுத்து செல்லாத போது நாம் எந்த விதமான மன அழுத்தத்திற்கும் செல்லக்கூடாத முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புத்தர் சொல்கிறார், கோபத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்லி அந்த சீடர்கள் ஒரு முறை புத்தரிடத்தில் கேட்கிற போது, கோபத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்லி சீடர்கள் கேட்கிற போது புத்தர் சொல்கிறார், ஒருவர் கொள்ளுகிற கோபமே அவருடைய தண்டனையாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். காரணம், நாம் ஒருவர் மீது கோபம் கொள்கிறோம் என்றால் நாம் அந்த கோபத்தினால் வழியாகவே நாம் தண்டனை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் விவேகானந்தர் சொல்கிறார், கோபம் கொள்கிற போது நாம் நம்மை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்போது நாம் கோபம் கொள்கிறோமோ அப்போது நாம் மன அழுத்தத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி மன அழுத்தத்தில் வாழ்கிற போது நாம் நம்மை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் இந்த நச்செய்தியிலே இந்த பணியாளர்கள் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற போது அவர்கள் வராத போது இந்த அரசர் அவர்கள் மீது கோபம் கொண்டு இவர்களை அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒருவர் மீது நாம் கோபம் கொள்கிற போது நாம் நம்மை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே மன அழுத்தத்தில் வாழ்கிற போது நம்மை கோபம் ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த கோபத்தின் வழியாக நாம் நம்மை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பிறரை அழிக்கிறோமா இல்லையா என்பதல்ல, மாறாக நம்முடைய உடலின் வழியாக, நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நாம் நம்மையே முழுமையாக அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 13 சொல்கிறது, மகிழ்ச்சியான இதயம் மகிழ்ச்சியான முகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சியான இதயம் மகிழ்ச்சியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நம்முடைய முக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நீதிமொழிகள் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 13 நமக்கு சொல்கிறது. அதையும் தாண்டி தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 13 நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே. கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் கடவுள் நமக்கு ஏற்ற வகையில் தரக்கூடிய சோதனைகளாக இருக்கிறது என்று சொல்கிறார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். அவர் உங்கள் வலிமைக்கு மேல் உங்களை சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கி கொள்ளும் வலிமையை உங்களுக்கு தருவார், அதிலிருந்து விடுபட வழியும் கொடுப்பார் என்று சொல்லி தூய பவுல் 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 13 சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நமக்கு ஒரு செயல்பாடை தருகிறார் என்றால் பல நேரங்களிலே நாம் அதை தாங்கிக் கொள்வதற்கான மனதையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தூய பவுல் தன்னுடைய குறைந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை தாங்கிக் கொள்வதற்கான மனதையும் தருகிறார். அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவதற்கான ஒரு ஆற்றலையும் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் கடவுளை நம்புவதில்லை. பல நேரங்களில் நாம் மனிதர்களை நம்பி அல்லது நம்முடைய செயல்பாடுகளை நம்பி நாம் பல நேரங்களில் மன அழுத்தத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளை நாம் நம்புகிற போது மன அழுத்தங்கள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்கும். அதை தான் துய பவுல் 1 கொரிந்தியர் 13 அழகாக சொல்கிறார். கடவுள் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார் என்றால் அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான மன வலிமையையும் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தாங்கிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, அந்த வலிமையை எப்படி, அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் தீர்த்து வைக்க முடியும் என்கின்ற ஒரு வழியையும் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை கண்டு நாம் பயந்து விடாமல், அந்த பிரச்சனையை கண்டு நாம் மன அழுத்தத்தில் இருந்து விடாமல், பல நேரங்களிலே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் நமக்கு வலிமையை தரக்கூடியவராக இருப்பார், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான எல்லா விதமான வழிகளையும் நமக்கு காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிற போது இறைவன் நமக்கு நிறைவையும் ஆசீரையும் தரக்கூடியவராக இருப்பார் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டவர்களாக மன அழுத்தத்திலிருந்து கடவுளை முழுமையாக நம்பி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நாம் விடுபட்டக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.